الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون سروا بحلم بحل چيوم இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கே சொந்தமாகும் அல்ஹம்துலில்லா. ஸலாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான உத்தம திரு தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹுவின் இறையில்லம் மஸ்ஜிதில் இஃதிகாஃபுடைய நன்னியத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலமாக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்குவாவுடன் நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஒரு சிறந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய தாய் தந்தையுடைய வயிற்றிலே பிறக்க வைத்தான். அல்லாஹுவிடத்தில் கபூலியத்தை பெற்ற, அங்கீகாரத்தை பெற்ற ஒரு மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலங்கள் நேரங்கள் விசேஷமான சந்தர்ப்பங்கள் என்று நம்மை மாற்றிக் கொள்வதற்காக, திருத்திக் கொள்வதற்காக அல்லாஹு தஆலா நிறையவே தருகிறார். ஒவ்வொரு பொருளிலும் அல்லாஹுவிடத்தில் விசேஷமானது ஒன்று இருக்கும். தில்க ருசுலு ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத், அவனால் இந்த உலகத்திற்கு அவனை அறிமுகம் செய்ய அனுப்பப்பட்ட ரசூல்மார்களில் கூட சிலரை விட சிலரை மதிப்புள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறான். இது சாதாரண நீரில் இருந்து ஆரம்பிக்கிறது, தண்ணீரிலே அந்த சிறப்பு சம்சமுக்கு இருக்கிறது. காலங்களில் அல்லாஹு தஆலா சில நாட்களை, சில மாதங்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். இன்ன இத்தத ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம கலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த். குர்ஆன் சொல்கிறது, 12 மாதங்கள் தான் அன்றிலிருந்து கியாமத்து வரைக்கும், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் அல்லாஹ்விடத்தில் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவைகளில் பிரதானமானதுதான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதம் என்று தன் பக்கம் நிஸ்பத் செய்து சேர்த்து சொன்ன இந்த மாதம், நானும் நீங்களும் இருக்கக்கூடிய இந்த மாதம் முஹர்ரம். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, நல்ல நாட்கள் என்று வரும் பொழுது நிறைய பேர் அமல் செய்ய ஆசைப்படுவார்கள். நோம்பு பிடிக்க வேணும், குர்ஆன் ஓத வேண்டும், தொழ வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த சிந்தனையை அங்கு திருப்புகிறான், செய்ய வேண்டும் கட்டாயம். ஆனால் ஒரு மனிதன் இந்த காலங்களில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு கச்சிதமான வார்த்தையிலே பேசியிருக்கிறான். ஃபல தத்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், ஃபல தத்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும். ஒவ்வொரு மனிதனும், அது வாலிபனாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வயோதிபராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இந்த வார்த்தை அடி அடி மனதிலே பட வேண்டும். நல்ல நாட்கள் வருகிறதா? فلا تظلموا فيهن انفسكم, உங்களுக்கு மத்தியில் பொதுவாக பாவங்கள் குறிப்பாக அநியாயம் செய்ய வேண்டாம். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, கிடைக்கவிருக்கும் நிறைய நலவுகளை அல்லாஹு தஆலா முடிவு செய்து எழுதியிருக்கக்கூடிய சில ரிஸ்க்குகளை, சில அந்தஸ்துகளை மனிதர்கள் பாவங்களினால் இழக்கிறார்கள். அவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு அந்தஸ்தை எழுதியிருப்பான். அவர் ஒரு 40 வயது வந்துவிட்டால், 50 வயது வந்துவிட்டால், ஒரு ஊருக்கு ஒரு இடத்துக்கு அவர் சேவை செய்ய வேண்டும், அவரால் நிறைய பேர் பிரயோஜனம் அடைய வேண்டும், அவர் மூலமாக அவருடைய வாழ்வாதாரம் செழிப்பாக வேண்டும், நிறைய கயிறுகளை எழுதியிருப்பார். அந்த கமாவையும் மாற்றக்கூடிய மிக மோசமானதுதான் பாவங்கள், மாற்றி போட்டுவிடும், அந்த நலவுகளை எல்லாம் பாலாக்கிவிடும். அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, இப்படியாக அல்லாஹு தாலா பாவத்தை இவ்வளவு பாரதூரமான ஒன்றாக ஆக்கி வைத்துவிட்டு, பாவங்களிலும் அதிபயங்கரமான ஒரு பாவமாக அநியாயத்தை பேசியிருக்கிறான். இந்த மாதங்கள் வரும் பொழுது அநியாயம் மட்டும் செஞ்ச நினைச்சிடவானாம், அநியாயம் மட்டும் செய்ய நினைத்து விட வேண்டாம். அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, அநியாயம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா எல்லா நன்மைகளுக்கும் எல்லா தீமைகளுக்கும் உண்மையான கூலி, அதற்குண்டான உண்மையான தண்டனை மறுமையில் தான் வைத்திருக்கிறார். மாலிக் யௌமித்தீன், கியாமத்துடைய நாளில் தான் நன்மை செய்தவர்கள், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரா, தர்ரா என்றது ஒரு வீட்டின் கூரைக்குள்ளால் சில பொழுது சூரிய வெளிச்சம் வரும், அந்த வெளிச்சத்தை நன்கு கூர்ந்து கவனித்தால் அதில் சின்ன சின்ன தூசிகள் போல ஏதோ தெரியும், அதுக்குத்தான் தர்ரா என்றது அரபியில். அந்த அளவுதான் ஒரு மனிதன் நலவு செய்து விட்டு உலகத்தை விட்டு பிரிந்திருந்தாலும் அல்லாஹு தஆலா அதற்குண்டான கூலியை கொடுப்பான். அதே அளவு பாவத்தை செய்திருந்தாலும் அதற்குரிய தண்டனையும் கியாமத்தில் கிடைக்கும். ஆனால் அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, பயப்பட வேண்டிய ஒரு பகுதிதான், ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் செய்யக்கூடிய 2 பாவங்கள் இருக்கின்றன, அதற்கு அல்லாஹு தஆலா மறுமையில் அதற்குண்டான உண்மையான தண்டனைகள் இருந்தாலும் இந்த உலகத்திலேயே அதற்குண்டான தண்டனையை முற்படுத்தி கொடுக்கிறான். அவ்வளவு பாரமானது அது, அவ்வளவு காரமானது. அதனால் உலகத்திலே அதை அனுபவித்து விட்டு வா என்று அல்லாஹ் விட்டு விடுகிறான். அந்த 2 பாவங்களும், முதலாவது அநியாயம், அல் பஹ்யு யுஅஜ்ஜிலுல்லாஹு உகூபதஹுமா ஃபித் துன்யா மஅமா யத்தஹிரு லஹு ஃபில் ஆகிரா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பிரதானமான மறுமையில் இருக்கும் தண்டனைகளோடு உலகத்திலும் அனுபவிக்க வேண்டிய கட்டாயப்பாடான அந்த 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 பாவம்தான் அநியாயம். இரண்டாவது சொன்னார்கள், உகூக், சொந்த பந்தங்களோடு நோகடித்துக் கொண்டு வாழ்வது, அவர்களை பிரிந்திருப்பது, குறிப்பாக தாய் தந்தையர்களை வெறுத்து வாழ்வது, அவர்களுடைய சாபத்துக்கும் கோபத்துக்கும் ஆளாக வாழ்வது. இந்த 2 பாவங்களுக்கும் யார் சிக்கி கொண்டாரோ வாழ்க்கையில் அவர் ஒரு நாளும் தலை நிமிர்ந்து வாழ முடியாது, அல்லாஹ் விட போவதில்லை. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அநியாயம் என்று வரும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த அநியாயத்துக்கு கொடுத்திருக்கும் மதிப்பு என்ன தெரியுமா? அநியாயம் செய்யப்பட்டவர் தனக்கு அநியாயம் செய்தவருக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைத்தால் நல்லாக இருக்குமே என்று நினைத்தால், பதுவா செய்தால் அல்ல, நினைத்தால், அநியாயம் செய்யப்பட்டவன் எப்படி நினைக்கிறானோ அப்படியே அல்லாஹு தஆலா அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு தண்டனையை கொடுப்பான், அவன் காஃபிராக இருந்தாலும் சரியே. அநியாயம் செய்யப்பட்டவர் ஒரு காஃபிராக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தாலும் சரியே. அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, பயப்பட வேண்டிய ஒரு பாடம் இது. இரண்டாவது விடயம், அநியாயம் என்றாலே நமக்கு யோசனைக்கு வருவது ஒருவனை கொல்வது, ஒருவனுக்கு அடிப்பது, ஒருவனது சொத்தை அபகரிப்பது, பெரிய விடயங்களை யோசிக்கிறோம். ஆச்சரியம், உலமாக்கள் அநியாயம் என்ற பாடத்துக்கு கீழால் எழுதியிருப்பதை பார்த்தால் யாருமே அதை விட்டு தப்பிப்பது சிரமம் போல இருக்கிறது. அபுதாவுத தயாலிசையிலே ஒரு ஹதீத் வந்திருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநியாயம் என்று சொல்வது மூன்று விதங்களில் இருக்கிறது. மூன்று விதமான அநியாயங்கள் இருக்கின்றன. ஒன்று, அல்லாஹு தாலா அந்த அநியாயத்தை மன்னிப்பதே இல்லை, அதுதான் அவனுக்கு இணை வைப்பது, ஷிர்க். இன்ன ஷிர்கல துல்மன் அதீம், மிகப்பெரிய அநியாயம் தான் அல்லாஹுவை வைக்க வேண்டிய இடத்தில் வேறொருவனை வைப்பது, இதற்கு மன்னிப்பு கிடையாது. இரண்டாவது ஒரு அநியாயம், துல்முல் இன்சானி நஃப்ஸஹு, பாவங்கள் பாவங்களில் ஈடுபடுவது, பார்வையால், கேள்வியால், நடத்தையால், பேச்சுக்களால், கொடுக்கல் வாங்கலில், குடும்ப வாழ்க்கையில், இப்படியாக சொந்த வாழ்க்கையில் வரக்கூடிய பாவங்கள். அல்லாஹு தாலா இவனை நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது, அதுதான் இன்றைய ஹுத்பாவுடைய தலையங்கமும், தன்னால் பிறருக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள், மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்பதை விடவும் மனிதன் பிற படைப்புகளுக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்று சொல்லலாம். இந்த அநியாயத்தை ஆயிரம் ஹஜ்ஜுகள் செய்தாலும், ஒரு மனிதனுக்கு ஒரு அநியாயம் செஞ்சிட்டேன், ஆயிரத்துக்கு மேல் ஆயிரம் ஹஜ்ஜு செய்தாலும் அந்த அநியாயத்தை அந்த ஹஜ்ஜுகள் இல்லாமல் ஆக்காது. எனது கடையிலே வேலை செய்யக்கூடிய ஒருவனுடைய சம்பளத்தை அநியாயமான முறையில் நிறுத்தி கொடுக்காமல் தடுத்து விட்டேனா, நான் பல கோடி செலவழிக்கட்டும் மஸ்ஜிதுக்காக, பல கோடிகள் செலவழிக்கட்டும் நன்மைகளுக்காக, ஆனால் அல்லாஹு தாலா அந்த மனிதன் மன்னிக்காத வரையில் மன்னிப்பதில்லை. சில பொழுது அநியாயம் செய்யப்பட்டவன் மறந்து விடுவான், அநியாயம் செய்தவர் மறந்து விடுவார், ஊர் மறந்து விடும், அல்லாஹு தாலா மறக்க மாட்டான், அல்லாஹு தாலா மறக்க மாட்டான். இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு ஒரு அநியாயத்தை செய்து விட்டான் என்றால் அல்லாஹு தாலா அந்த அநியாயத்தை ஹத்தா யுதப்பிரஹு ஃபில் மத்லூம், அநீதம் செய்யப்பட்டவனுக்கு அதற்குண்டான நியாயத்தை அல்லாஹ் எடுத்து கொடுப்பான், அல்லாஹ் எடுத்து கொடுப்பான், அவன் பொறுப்பெடுக்கிறார். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, இது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும், எங்கிருந்து இந்த பயம் வர வேண்டும்? ஹதீஸ் அதையும் சொல்லி இருக்கிறது. முதலாவது தன்னிடமிருந்து, குடும்பத்திலிருந்து யோசிக்க வேண்டும். எந்த அளவுக்கு இஸ்லாம் அநியாயத்தை பயந்து கொள்ள சொல்கிறது, ஒரு தந்தையாக இருப்பவர் தனது இரண்டு குழந்தைகளுக்கும் உயிரோடு இருக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய சொத்துக்களில், புள்ள வளர்க்கிறார், வாப்பா உம்மா, அந்த குழந்தைக்கு கொடுக்கும் சொத்துக்களில் பொருட்களில் சமத்துவம் பேணப்படாவிட்டால், அனந்தர சொத்தல்ல இது, உயிரோடு இருக்கும் பொழுது வாப்பா கொடுக்கிறார் மகனுக்கு, அது சிறிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, பருவத்தை அடையாத குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைக்கு கூடுதலாக மற்ற குழந்தைக்கு குறைவாக கொடுத்தால் அல்லாஹு தாலா இதையும் கியாமத்தில் அநியாயமாக விசாரிப்பான். இது சொந்த கருத்தல்ல, சஹீஹுல் புகாரியில இருக்கிறது. நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகனுக்காக ஒரு அன்பளிப்பு கொடுத்தார்கள். அவர்களுடைய மனைவி சொல்கிறாள், கணவரே, இப்படி ஒரு மகனுக்கு கொடுக்கிறீர்கள், அடுத்த மகனுக்கு கொடுக்கல, இது எனக்கு மனசுக்கு கொஞ்சம் படல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் நான் எனது மகனுக்கு இதை எழுதி கொடுக்கிறேன் என்பதற்கு யா ரசூலல்லாஹ், நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொல்லி வாருங்கள் என்றாங்க மனைவி. போனார்கள் நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, هل اعطيت لسائر ولدك هكذا, கேள்வி பாருங்க, உங்களுடைய ஏனைய குழந்தைகளுக்கும் இதே மாதிரி கொடுத்திருக்கிறீர்களா? لا يا رسول الله, கொடுக்கல, இவருக்கு மட்டும்தான். இதன் لا اشهد عليه, அப்படி என்றால் நான் சாட்சி சொல்ல மாட்டேன், நீ போய் ஃபஅதிலு பைன ஔலாதிக்கும், உங்களது குழந்தைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், கியாமத்தில் இதுவும் விசாரிக்கப்படும். உடனடியாக போனார்கள், மகனுக்கு கொடுத்ததை வாங்கிட்டாங்க. அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, நான் சொன்னது போல அநியாயம் என்றால் யாரையோ குத்துவதையும் யாரையோ கொள்வதையும் தான் நாம் கற்பனை செய்கிறோம். இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அல்லாஹு தஆலா இஸ்லாம் நீதத்தை அடிப்படையாக வைத்து அமைந்த மார்க்கம், அதனால நான் இந்த அளவுக்கு குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறேன். இஸ்லாத்துடைய அடிப்படையான யாப்புகளில் ஒன்று, இஸ்லாமிய யாப்புகளில் ஒன்று, அவ்வரரு யுசால், அநியாயம் அநீதம் என்று எங்கிருந்தாலும் யார் செய்தாலும் அது நீக்கப்பட வேண்டும். லவ் சரகத் இப்னதி ஃபாத்திமத்து லக்தத்து யதைஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, எனது மகள் ஃபாத்திமா நான் திருடினாலும் அவளது கையையும் நான் விட்டுவேன். இது ஏன் சொன்னார்கள்? நீதத்தின் மீது அமைக்கப்பட்ட மார்க்கம் இது. யாருக்கும் பாகுபாடு காட்ட முடியாது. அப்படி காட்டுவானாக இருந்தால் ஒரு 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 காவி, ஒரு ஒரு நீதிபதி, அப்படி ஒரு அமைச்சரவையில் ஒரு, அதாவது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பாகுபட்சம் காட்டுவாராக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியிலே ஹதீஸ் இருக்கிறது, அவனது தங்குமிடம் நரகத்தில். அநீதத்துக்கு நியாயத்துக்கு புறம்பான காரியங்களில் யார் ஈடுபட்டாலும் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முடிவு ஹதீஸிலே நரகம்தான். அன்பான சகோதரர்களே, கண்ணியமான பெரியவர்களே, இதை இவ்வளவு காரமாக பேசுகிறார் என்று யோசிக்க வேணும். அவ்வளவு பாரதூரமான ஒரு பாவம் இது, அநியாயம் என்றது. இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரன் இவனுக்கு நான் செய்யக்கூடிய அநியாயத்தை யோசித்து பாருங்கள். எனது வீட்டுக்குள்ளால், எனது வீட்டில் பாவிக்கப்படக்கூடிய கழிவு நீரை பிறருடைய வீட்டுக்கு முன்னால் நான் விடுகிறேன் சொல்கிறார். அந்த வீட்டுக்காரர் சொன்னார், ஒரு தடவை சொன்னார், இரண்டு தடவை சொன்னார், கேட்கிறேன் இல்லை. பல தடவைகள் சொன்னதுக்கு பின்னால் அவர் மனிதாபமான முறையில் ஒரு அதிகாரியிடத்தில் சென்று அதை முறையிடுகிறார். அதுக்கு பின்னாலே அவர் பேசுவார், இவன் எல்லாம் ஒரு மனுஷனா, இதுக்கெல்லாமா போய், அதாவது எக்ஷன் எடுப்பார்கள், இதற்கெல்லாமா கேஸ் போடுவார்கள். அவனுக்கு இஸ்லாம் கொடுக்கும் உரிமை அது, அது ஹியூமன் ரைட்ஸ் அல்ல, இஸ்லாம் கொடுக்கும் உரிமை. அநியாயம் செய்யப்பட்டவன் யாரிடத்திலும் அதை முறைப்பாடு செய்யலாம். இது இஸ்லாம் அவனுக்கு சொல்லக்கூடிய சட்டம். சில பொழுது இந்த வியாபாரத்தை, இந்த பிசினஸை இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படி செய்தால் இவனுக்கு ஒரு 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 அநியாயம் நடக்கும் என்றிருந்தாலும் சரியே, நியாயங்களுக்கு இடமில்லை. என்னதான் செஞ்சாலும் இப்படி செய்தால் வரத்தானே செய்யும், நீங்கள் அதை அனுபவிக்கத்தாண்டே வேணும், இப்படித்தானே எல்லாரும் செய்கிறார்கள் என்பதற்காக அநியாயத்தை அனுமதிக்க முடியாது. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்திலே கவனம் செலுத்தி சொன்னார்கள், மா ஸால ஜிப்ரீலு யூஸீனி பில் ஜார், புகாரியிலே ஹதீஸ் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லி சொல்லி, ஹத்தா வனந்து அன்னஹு சயுவர்ரிது, நான் நினைத்தேன் இறுதியாக எனது இறந்து விட்டால் எனது சொத்துக்கு உடந்தையாகி விடுவானோ, அந்த அளவுக்கு உரிமை வந்து விடுமோ என்று யோசித்தேன். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய உரிமை இது. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அதுபோல ஒரு மனைவிக்கு செய்யக்கூடிய அநியாயம், ஒரு மனைவிக்கு செய்யக்கூடிய அநியாயம், ஒரு மனிதன் ஒரு பெண்ணை அல்லாஹுடைய அல்லாஹ் ஹலாலாக்கிய சொன்ன முறையிலே ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தி அவளை சொந்தமாக்குகிறான். ஹதீஸரே அப்படியே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா சொன்ன கபில் து நிக்காஹுக்கு பயானும் கடமை கிடையாது, ஹசரத் இருக்கவனுட கடமை கிடையாது, பெண்ணுடைய வலிக்கார் இருக்கிறார், மாப்பிள்ள இருக்கிறார், ரெண்டு ஷாஹித் இருக்கிறாங்க, ஜவ்வஜ் துக்கை மகளை முடிச்சு தந்துட்டேன் இத்தனை மகருக்கு, அவரு கபில் து நிக்காஹ் முடிஞ்சாச்சு, அவ்வளவுதான் நிக்காஹ், முடித்து தந்தேன் முடித்து கொண்டேன். இந்த ரெண்டு வார்த்தையில் தான் நிக்காஹ் அமைந்திருக்கிறது. நாட்டு சட்டங்கள் வேறு, இஸ்லாமிய பார்வை. நான் சொல்ல வருவது என்ன, ஒரு வார்த்தையினால் ஒரு பெண்ணை உங்களுக்கு சொந்தமாக்குகிறீர்கள். அவள் எத்தனையோ அன்புகளுக்கு மத்தியில் பழகியவள், அவளுடைய தாய், அவளுடைய சகோதரர்கள், அவளுக்கென்று உள்ள நண்பிகள், அவளுடைய நண்பர்கள் நிறைய பேசியிருப்பாள், எனக்கு திருமணம் நடக்கவிருக்கிறது, எனக்கு கல்யாணம் இருக்கிறது, நிறைய சொல்லியிருப்பாள். அந்த சந்தோஷங்களை எல்லாம், அன்புகளை எல்லாம் ஒரு இடத்தில் எதிர்பார்த்துதான் ஒரு கணவனை முடிக்கிறாள்.
www.acmyc.com
இஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹா, இந்த அளவுக்கு சொன்னார்கள், அவளது காட்டம் கூடாத இடத்தை எல்லாம் உங்களுக்கு காட்டினார்கள். சில நாட்களில் ஏதோ ஒன்றை கேட்டு அடம்பிடித்ததனால் அந்தி தாலிக், நீ தலாக் சொல்லப்பட்டவள், உன்னை தலாக் சொல்லிவிட்டேன் என்று நாவு கூசாமல் வெக்கம் கெட்டு இவர் சொல்கிறார். தலாக்குக்கு அனுமதி உண்டு ஷரியத்திலே. சொன்னார்கள், அல்லாஹு தாலாவிடத்திலே ஹலாலானவைகளிலும் மிக வெறுப்பானதுதான் தலாக் என்றது. பரவலாக இன்றைக்கு சர்வசாதாரணமாக அதை செய்கிறார்கள். ஏதோ ஒரு நோக்கத்தில் முடிக்கிறார், அந்த நோக்கம் நிறைவேறுகிறது. அன்பான சகோதரர்களே, நாம் மனிதர்கள், ஏனைய பிராணிகள் போன்றவர்கள் அல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறையை வைத்திருக்கிறது இஸ்லாம். உரிமை பேசக்கூடிய இடம் என்று இருந்தாலும் அங்கே சில நிபந்தனைகள் இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது, ஒரு பெண்ணை ஒருவன் திருமணம் முடித்து விட்டு அவளை தலாக் சொல்வதற்கு முன்னால் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் படித்த ஒருவன் தலாக் சொல்வதை நினைத்தும் பார்க்க மாட்டான். அந்த தைரியத்தில் தான் ஹதீஸ் சொல்கிறது, ஜித்துஹுன்ன ஜித்துன் ஹஸ்லுஹுன்ன ஜித்துன். அதை ஜோக்குக்கு சொன்னாலும் விளையாட்டுக்கு சொன்னாலும் கபூல் செய்யப்படும், உண்மைக்கு சொன்னாலும் உண்மையாக ஆகும். மூன்று விடயங்கள் அதில் ஒன்றுதான் தலாக். ஜோக்குக்கு பொம்பளையை பார்த்து அந்தி தாலே, நான் உன்னை தலாக் சொல்லிட்டேன்னாலும் தலாக் ஏன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனுடைய நிபந்தனைகளை, அதற்கு பின்னாடி உள்ள பின்னணியை, அவளுடைய வாழ்க்கை வீணா போவதை எல்லாம் யோசித்தால் ஒரு கணவன் கற்பனை கூட செய்து பார்க்க மாட்டான். அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாஃபிஸ் ஜஹபி ரஹிமஹுல்லா இந்த விடயத்தை தத்கிரத்துல் ஹுஃபாத் என்ற தனது நூலிலே எழுதியிருக்கிறார்கள். மூன்று நல்ல குணங்கள் ஜாஹிலியா காலத்து மக்களிடத்தில் இருந்தது. ஜாஹிலியா காலத்து மக்களிடத்தில் இருந்தது அந்த தன்மைகளுக்கு மிக தகுதியானவர்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதில் முதலாவது ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு, இரண்டாவது, வஇதா கானத் இன்தஹும் இம்ராஅத்துன் கபீரா, ஒரு ஆணிடத்திலே வயது, அதாவது வயது போன ஒரு பெண் மனைவியாக இருந்து கல்யாணம் முடிச்சாங்க, காலப்போக்கில் வயதாகிருச்சு பெண்ணுக்கு, இவளை தலா சொல்லிவிட்டு இன்னும் ஒருவனை முடிக்க நினைக்கிறார். இப்படி நினை, இந்த நேரத்தில், அந்த நேரத்தில் அல்ல, இந்த நேரத்தில் தேவை இருக்கும் பொழுது கூட அந்த மக்கள் இந்த பெண்ணை தலா சொல்லாமல், அந்த பெண்ணை தலா சொல்லிவிட்டால் வயோதிபம் அடைந்திருக்கிறாள், அவளுடைய அன்பு பண்பு எல்லாத்தையும் விட்டுவிட்டு நம்மிடத்திலே ஒதுங்கி இருக்கிறாள், இவளை ஏதோ ஒரு இடத்தில் ஓரம் கட்டுவது போல வாழ்க்கையே கசப்பாகி போய்விடும். இதை அஞ்சி அந்த ஜாஹிலியா காலத்து மக்கள் கூட அந்த பெண்ணை தன்னோடு வைத்து விட்டு தான் முடிப்பதாக இருந்தால் இன்னும் ஒன்றை முடித்தார்கள். அநியாயம். அல்லாஹு தஆலா நிச்சயமாக இவைகளை காரணம் இல்லாமல் சொல்லப்படும் தலாக்குகள் அநியாயம். இது நமக்கு தந்திருக்கிற ஒரு உரிமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உரிமை அல்ல இது. உரிமை என்ற பெயர் சொல்லப்பட தகுதியற்றது தலாக் என்ற பாடம். நிர்பந்தத்துக்கு சொல்லப்பட வேண்டும் அதே. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அடுத்த கட்டம் தான் இது. குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு முறை. அடுத்ததுதான், பொதுவாக ஊரில் நாம் இருக்கிறோம் என்றால் ஏனைய சமூகத்தினர்களோடு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து. நான் ஊரிலே ஒரு இமாமாக இருக்கிறேன், நான் ஊரிலே ஒரு பொறுப்பாளியாக இருக்கிறேன். என்னிடத்தில் சிலர் சிலரை கேட்கிறார்கள், நான் பேசுகிறேன், அவர்களுக்கு முடிவு சொல்கிறேன், அல்லது ஒரு அதாவது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறேன். இந்த கட்டங்களில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அநியாயம் என்பதும் பாரதூரமானது. ஆலோசனை சொல்வதற்கு 1000 பேர் இருப்பார்கள். இது உங்களுக்குத்தான் சொந்தமாகும், நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, நேரா போங்க கோட்டுக்கு, இவரை கூட்டிக் கொண்டு போங்க, ஆலயம் சொல்லி தருவாங்க. ஆலோசனை சொல்வதற்கு 1000 பேர் இருப்பார்கள். முதலாவது நான் ஆலோசனை கேட்க வேண்டும், இஸ்தஃப்தி கல்பக், நான் இதை பேச போகிறேன், இந்த காணி அல்லது இந்த கடை, இந்த வாகனம் எனக்கு சொந்தமானது என்று வாதாடப் போகிறேன், உண்மையிலேயே இது எனக்கு சொந்தமானது தானா, எனக்கு நீதிபதி தீர்ப்பு சொல்ல தேவையில்லை, நான் எனது மனசாட்சி என்று ஒன்று மனிதனுக்கு இருக்கிறது, அதை தொட்டு கேட்டு பார்த்தால் அது சொல்லும் ஆம் இல்லை என்று பதிலை சொல்லும். அன்பான சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலர் நியாயமாக நினைப்பது, நான் போனேன், அவரும் வக்கீலோடு வந்திருந்தார், நானும் ஒரு லோயரை கூட்டிக் கொண்டு போயிருந்தேன், இருவருக்கும் வாக்குவாதம் நடந்தது, இறுதியில் எனக்கு தான் தீர்ப்பு வந்தது, நான் கேட்கவில்லை, வாதம் வந்தது, தீர்ப்பு எனக்கு வந்திருக்கிறது, நீதிபதி தான் தந்திருக்கிறார், மனசு சொல்லுது ஒன்றதில்லை. ஆனால் இவர் நியாயப்படுத்த எனக்கு நீதிபதி சொல்லி இருக்கிறார். அந்த நீதிபதி ஒரு அந்நியனாக இருந்து கொண்டு இந்த பேச்சு பேசுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னிடத்திலே சிலர் வருகிறீர்கள், நான் நீதிபதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதிபதியாக இருக்கிறார்கள், என்னிடத்தில் சிலர் வருகிறீர்கள். وَإِنَّ بَعْضَكُمْ أَلْحَنَ مِنْ بَعْضٍ, உங்களில் சிலர் சிலரை விட நன்கு பேசக்கூடிய தகுதி இருக்கிறது, பேசக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, பேசுகிறீர்கள், எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஹக்கு என்று நான் தீர்ப்பு தருகிறேன், ஆதாரம் என்ற அடிப்படையில் உங்களுக்கு தான் சொந்தம் என்று தீர்ப்பு தருகிறேன். மனசு சொல்லுது ஏண்டல்ல அவண்ட, ஏதோ நான் தீர்ப்பு வழங்கி இருந்தாலும் அவன் அவனது மடியிலே நரகத்தை சுமந்து கொண்டு செல்கிறான். பிரதானமானதுதான் காணி பிரச்சனை என்றது. யாரையும் தாக்குறதுக்கு நான் சொல்லல, தயவு செய்து இதை நன்கு அதாவது மனசுக்கு எடுத்து யோசிப்போம். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, ஆச்சரியமான ஒரு தண்டனை தான் காணி விடயத்தால் அநியாயம் செய்தவனுக்கு கொடுக்கப்படும். அதை கற்பனை கூட செஞ்சு பார்க்க இயலாது. அது எப்படி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் இக்ததஅ மின் அர்தி அகீஹி ஷைஅன், தனது சகோதரனுடைய காணியிலிருந்து, சகோதரன் என்றால் பிற ஆளுடைய காணியிலிருந்து ஒரு சிபர், ஒரு சான், ஒரு சான் நிலத்தை காணியை அநியாயமான முறையில் ஒருவர் எடுக்கிறார். முழு வீடும் இவருடைய சொந்த காணியில் இருக்கிறது, ஒரே ஒரு நிலை வீட்டு கதவு மட்டும் வெளியிலே இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் இக்ததஅ மின் அர்தி அகீஹி ஷைஅன், தனது சகோதரனின் காணியிலிருந்து ஒரு சிறிய அளவு எடுக்கிறார், கியாமத்துடைய நாளையில் இவனுக்கு கொடுக்கப்படும் தண்டனை கற்பனை கூட செய்ய முடியாது. அது எப்படி என்று, ஏழு பூமிகளையும் மாலையாக அவனது கழுத்தில் தொங்க விடப்படும். கற்பனை செஞ்சு பாருங்க அது எப்படி இருக்கும். ஏழு பூமியையும் மாலையாக அவனது கழுத்திலே அணிவிக்கப்படும். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால் அநியாயம் என்று சொல்வது குறிப்பாக இந்த காணி விடயங்களில் மிக நுணுக்கமாக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சயீத் ரதியல்லாஹுன் அவர்கள், ஒரு சஹாபி சயீத் இப்னு அம்ர் இப்னு ஸைத் இப்னு நுஃபைல் ரதியல்லாஹுன் அவர்கள், முக்கியமான ஒரு சஹாபாக்களின் முக்கியமான இடத்தில் வகிப்பவர்கள், அவர்களுக்கு எதிராக முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஒரு பெண் வழக்கு தொடுக்கிறாள். என்ன வழக்கு? சயீத் எனது காணியை பறித்து விட்டார், சயீத் எனது காணியை பறித்து விட்டார், எடுத்து விட்டார். நீதிமன்றத்துக்கு ஆஜராகுமாறு இருவருக்கும் சொல்லப்படுகிறது. சயீத் ரதியல்லாஹு அவர்கள் ஆதாரம் கேட்கிறார்கள். தான் அந்த வேலையை செய்யவில்லை, தனது காணியில் தான் இருக்கிறேன். பொய்யான ஒரு வதந்தி தனக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, சாட்சி தேடுகிறார்கள், யாரும் இல்லை. இறுதியாக கையேந்தினார்கள், எப்பொழுதெல்லாம் இந்த நிலை நமக்கு வருமோ அப்பொழுதும் நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலைதான் இது. நமக்கென்று லோயர்கள் இல்லை, நமக்கென்று பேசுவதற்கு ஆட்கள் இல்லை, ஒரு நீதிமன்றம் நமக்காக திறந்திருக்கிறது. இரவு நேரத்தில் எழுந்தி அந்த நீதிமன்றத்துக்கு முன்னால், அந்த நீதிபதிக்கு முன்னால் கேட்போம் நீதத்தை. அல்லாஹு தஆலா ஒரு நாளும் தட்டுவதில்லை. இவர்கள் செய்த வேலை அதுதான். யா அல்லாஹ், தவறான பொய்யான ஒரு பிரச்சாரம் வழக்கு எனக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கிறது, கண்ணியமாக ஊரில் இருக்கிறேன், எனக்கு எதிரான ஒரு தவறான குற்றம் இது என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு ஆஜராகிறார்கள். வழக்குடைய முடிவு அந்த பெண் சார்பாக விழுகிறது. உண்மையிலே சயீதிடத்தில் ஆதாரம் இல்லை, சயீத் இந்த பெண்ணுடைய காணியை அபகரித்திருக்கிறார் என்ற முடிவு வருகிறது. கவலையோடு திரும்பினார்கள். உடனடியாக வாயில் இருந்து அநியாயம் செய்யப்பட்டு விட்டார்கள். பொய்யான ஒரு வதந்தி மட்டுமல்ல, தனது மானத்துக்கு பங்கம், தான் செய்யாத ஒரு குற்றத்தை சுமக்க வைத்திருக்கிறாள். இருக்கும் தனது உரிமையை இன்னும் ஒருவன் அநியாயமான முறையில் பறித்து கொண்டு போகிறான். உடனடியாக கையேந்தி சொன்னார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன் கானத் காதிபதன், முஸ்லிமில் இருக்கிறது இந்த ரிவாயத், ஸஹீஹான ஹதீஸ். யா அல்லாஹ், எனக்கு எதிராக இந்த பெண் வழக்கு தொடுத்திருக்கிறாள், இவள் சொல்வது பொய்யாக இருந்தால். மூன்று பதுவா செஞ்சாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு இருக்கும் விசேஷம் என்ன, அவன் அஞ்சு நேரம் தொழாதவனாக இருந்தாலும் சரி, அதான் சொன்ன பிற மத சகோதரராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வே இல்லை என்று சொல்பவனாக இருந்தாலும் சரி, அநியாயம் செய்யப்பட்டு விட்டால் செய்யப்பட்டவன் எப்படி நினைக்கிறானோ அப்படியான தண்டனையே அல்லாஹ் கொடுக்கிறான். இது அந்த நேரத்தில் மட்டும் அவனுக்கு கிடைக்கிற ஒரு ஒரு சான்ஸ், ஒரு சலுகை, வேற எப்பயும் அது கிடைக்கிறது இல்லை. இவர் கேட்டார், யா அல்லாஹ், இன் கான காதிபா, அந்த பெண் பொய் சொல்கிறார், ஆகவே ஃபஅஅ்னி பஸரஹா, முதலாவது அவளது கண்ணை நீ குருடாக்க வேண்டும், கண்ணை குருடாக்கி போட்டுடு. இரண்டாவது சொன்னார்கள், யா அல்லாஹ், வஜ்அல் கப்ரஹா ஃபீ அர்திஹா, அவளது காணிக்குள்ளாலேயே அவளது கபரை நீ ஆக்க வேண்டும், சுருக்கமாக செத்து போக வேண்டும். மூன்றாவது கேட்டார்கள், وَأَعْلِمْ لِلنَّاسِ أَنِّي لَمْ أَظْلِمْهَا, நான் அந்த பெண்ணுக்கு அநியாயம் செய்யவில்லை என்பதை உன்னுடைய நீதிமன்றத்திலிருந்து நீ மக்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், காலம் கடந்தது, நான் கண்ணால் கண்டேன், கண்ணால் கண்டேன், அந்த பெண் ஓரிரு மாதங்களில் கண் பார்வை இழந்து விட்டாள். சாதாரணமான விஷயம் அல்ல இது. கண் பார்வை இழந்து விட்டால், நான் பார்த்தேன் மதீனாவுடைய சுவர்களை அவள் பிடித்து பிடித்து, அசாபத்னி தஅவத்து சயீத், அசாபத்னி தஅவத்து சயீத், சயீதுடைய பதுவா எனக்கு பழித்து விட்டது, சயீதுடைய பதுவா எனக்கு பழித்து விட்டது என்று தொட்டு தொட்டு நடந்து சுற்றுவாள். அவளது அந்த காணிக்குள்ளால் ஒரு கிணறு தோண்டியிருந்தால், ஒரு குழி தோண்டியிருந்தால், ஒரு நாள் இவள் இப்படி செல்லும் பொழுது அதிலேயே விழுந்து அதே அவளது கபரானது. நடந்த வரலாறு இது, கதை அல்ல. மூன்றாவது, இன்னும் ஓரிரு வருடத்தில் ஒரு வெள்ளம் வந்தது, அந்த வெள்ளத்துக்கு இருந்த மண்கள் எல்லாம் அடித்துக் கொண்டு போன பின்னால் சயீத் ரழியல்லாஹு அவர்களுடைய காணியின் எல்லைக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த கல் வெளியே தெரிய ஆரம்பித்தது. எந்த இடத்தை வாதித்தாலோ அந்த இடம் இவருக்குரியது என்பது நிரூபணமானது. அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, இதை கொஞ்சம் உட்கார்ந்து இந்த சம்பவத்தை அடிக்கடி மனசிலே ஞாபகம் வைத்து பாருங்கள். ஃபஅமி பஸரஹா, கண்ணை குருடாக்கினான், கண்ணை குருடாக்கினான். வெப்பமோ வெப்பம் என்ற ஊரிலே வெள்ளத்தை ஏற்படுத்தி அடையாளப்படுத்தி ஆதாரம் காட்டினான். அச்சமாக இருக்க வேண்டும். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பயங்கரமான ஒரு தண்டனையை சொன்னார்கள். ஏழு பூமிகளையும் சுற்றி அவனது கழுத்திலே மாட்டப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். இறுதியாக, அநியாயங்கள் செய்யக்கூடாது என்பது ஒரு பக்கம் இருக்க, அநியாயம் செய்தவன் எப்படி நினைக்கிறானோ அப்படியான தண்டனைகள் வழங்கப்படும். அது உடனடியாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இல்லை. நான் அநியாயம் செஞ்சிட்டால், சிலர் பார்க்கிறோம் ஊரில் நிறைய பேர் பேசுவார்கள், இவர் எவ்வளவோ அநியாயம் செய்தவன், எவ்வளவோ பாவம் செய்தவன், வட்டியோடு சம்பந்தப்பட்டவன், எத்தனையோ பிரச்சனைகள் பாவங்களோடு சம்பந்தப்பட்டவன், ஆனால் இவன் நிம்மதியாக இருக்கிறானே. இப்படி ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், யா ரசூலல்லாஹ், பாவங்கள் எல்லாம் அவன் பக்கம், அவனிடத்தில் நிரம்பி இருக்கிறது, நல்ல முறையிலே வாழ்கிறானே, வாழ்வாதாரம், பொருளாதாரம், அந்தஸ்து எதிலும் குறையில்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாக ஸ்தித்ராஜும், அல்லாஹு தஆலா அவனை விட்டு பிடிக்கிறான், மறக்கல்ல, அல்லாஹ் விட்டு பிடிக்க போகிறான். அநியாயம் செய்தவர்கள் உடனடியாக தனது வாழ்நாளில் அந்த அநியாயத்துடைய தண்டனை அனுபவிக்காவிட்டாலும் அவனது பரம்பரை அதை அனுபவிக்கும். இது அல்லாஹ் அநியாயத்துக்கு வச்சிருக்கிற ஒரு 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 பயங்கரமான சக்தி. அதற்குரிய ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். முசீருல் ஹம்மி சாக்கின், இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு கிதாப், அவர்கள் அதிலே ஒரு படிப்பினை மிக்க சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள். இமாம் இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாப் இருக்கிறது, கபாயிர், பெரும் பாவங்கள் என்ற ஒரு கிதாப். அதிலே 11வது பாடமாக அநியாயம் என்ற தலைப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். பெரும் பாவங்களில் 11வது இடம் அநியாயத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள். அதாவது, இமாம் ஜஹபி சாதாரணமான ஆள் அல்ல, உலக வரலாற்றில் வாழ்ந்த ஹதீஸையும் குரானையும் சுமந்தவர்கள் யார், அவர்களுடைய வாழ்வு வரைக்கும், காலம் வரைக்கும் அத்தனை பேருடைய, சும்மா கேட்டு பாருங்க, விளம்படையில் இருக்கிற உலமாக்களுடைய, மௌலவிமார்களுடைய டீட்டெயில்ஸ், சில பொழுது மௌலவிமாருக்கே தெரியல, சிலருக்கு நான் பிறந்தது எப்ப என்பதை எனக்கு தெரியாது. இமாம் ஜஹபி யார், முழு உலகத்திலும் அவர்கள் வாழ்வதற்கு முன்னாடி இருந்த அத்துணை பேரையும் கிதாபாக பிறந்தறிய பொழுது இறந்தறிய பொழுது யாரிடத்தில் படித்தார், யார் அவர்களுடைய மாணவர்கள், எங்கு போயிரு அனைத்தையும் எழுதியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே இப்படி சொன்னார்கள், அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளையில் என்னை எழுப்பி நீ இத்தனை பேரை பத்தி எழுதியிருக்கிறியே, அத்தனை பேரை இப்பொழுது உனக்கு சொல்ல முடியுமா என்றால் நான் அங்கும் சொல்ல தயார். என்ன ஞாபக சக்தியா இருக்கும்! இது ஹார்ட் டிஸ்கும் இதுக்கு ஒத்து வராது. எத்தனை டிவிகள் அந்த 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 சிந்தனையில இருந்திருக்கும். அன்பான சகோதரர்களே, அவர்கள் தான் இந்த சம்பவத்தை எழுதுகிறார்கள். ஒரு நாள் என்னிடத்திலே ஒரு ஷேக் வந்து ஒரு சம்பவத்தை சொன்னார். என்ன சம்பவம்? நான் ஒரு நாள் பஜாருக்கு போயிருந்தேன், கடை தெருவுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு வாலிபன் நின்று கொண்டிருக்கிறான். அவனது ஒரு கை இல்லை. அவன் ஒரு ஆச்சரியமான இலான் செய்து கொண்டிருக்கிறான். யாராவது என்னை பார்த்து விட்டால், என்ன பார்த்ததுக்கு பின்னாலையும் அநியாயம் மட்டும் செஞ்சிடவானம், என்னை பார்த்ததுக்கு பின்னால் அநியாயம் செய்ய நினைச்சிடவானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆச்சரியமாக இருந்தது. நான் அருகாமையில் போனேன், போய் கேட்டேன், என்ன வாலிபனை என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? அவன் சொன்னான், அது ஒரு புதினமான கதை, எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு சரித்திரம் அது. என்ன? நான் எனது வாலிப காலங்களில், நான் எனது ஆரம்ப காலங்களில் பாதைகளில் சுற்றி அரட்டை அடித்து திரிந்தேன். ஒரு நாள் இப்படி நான் செய்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஏழை மிஸ்கீன் பார்ப்பதற்கு பரிதாபமான தோற்றத்தில் ஒரு மீனை எடுத்து கொண்டு வந்து கொண்டிருந்தான். கதை அல்ல, நிஜம். ஒரு மீனை எடுத்து கொண்டு வந்து கொண்டிருந்தான். நான் அவனிடத்தில் அந்த மீனை கேட்டேன், எனக்கு தா என்று கேட்டேன். அவன் சொன்னான், இந்த மீனை எடுத்து கொண்டு போய் நான் விற்று அதில் வரக்கூடிய வருமானத்தை தான் எனது குடும்பங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும், அதனால் தயவு செய்து இதை கேட்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். எனக்கு கோபம் வந்துவிட்டது. ஒரு தள்ளு தள்ளி அந்த மீனை பறித்து கொண்டு வந்து கொண்டிருந்தேன். அவன் விழுந்து விட்டான், எனது கையில் மீன் இருக்கிறது, வந்து கொண்டிருந்தேன். அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, அவர் சொல்கிறார், வந்து கொண்டிருக்கும் பொழுது செத்தது போல இருந்த அந்த மீன், செத்தது போல இருந்த அந்த மீன் திடீரென்று தனது வாயை திறந்து எனது பெருவிரலை கடித்து விட்டது. கதை அல்ல, நிஜம். சொல்கிறார், அன்று இரவு வருத்தமாக இருந்தது. இந்த அளவுக்கு வருத்தம், காலையோடு காலையாக ஓடினேன் வைத்தியரை தேடி. போய் சொன்னேன், எனது விரலில் ஒரு வருத்தம் வந்திருக்கிறது, என்னவென்று பாருங்கள். அவர் பார்த்தவுடன் சொன்னார், இன்னஹா பத்உ ஆகிலா, எனது பாசையில் சொல்வதென்றால் உங்களுக்கு கேன்சர் நோய் வர ஆரம்பித்து விட்டது. ஒரு மீன் எங்க, விரல் எங்க? ஒரு மீனுடைய பெருமதி என்ன, விரலுடைய பெருமதி என்ன? அன்பான சகோதரர்களே, அவர் சொல்கிறார், அந்த வைத்தியரிடத்தில் கேட்டால் என்ன செய்ய வேண்டும், விரலை வெட்ட வேண்டும். வெட்டப்பட்டது. வீட்டுக்கு வந்தே சில நாட்களில் அதே இடத்தில் திரும்பவும் வலிவர ஆரம்பித்தது. ஒரு கஃப் முழுக்க, கை முழுக்க வருத்தம். கொண்டு போனேன், கையால் வெட்ட, மணிக்கட்டால் வெட்ட வேண்டும் என்றால் வெட்டுங்கள் என்றேன். திரும்பவும் வருத்தம் வர ஆரம்பிக்கிறது. திரும்ப சென்றேன், எனது அதாவது முழங்கையால் வெட்ட வேண்டும், முழங்கையால் வெட்டப்பட்டது. இறுதியாக போனேன், எனது தோல் புஜத்தால் வெட்ட வேண்டும் என்றால் தோல் புஜத்தால் வெட்டி விட்டேன். இறுதியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயதிபரை கண்டேன். அவர் கேட்டார், என்னப்பா உனது விரல், மணிக்கட்டு, முழங்கை இப்படியே குறைந்து கொண்டு செல்கிறதே, என்ன நடந்தது உனக்கு? நான் நடந்ததை சொன்னேன். அப்பொழுது அந்த ஷேக் எனக்கு சொன்னார், நீ உடனடியாக இந்த இந்த இதற்குண்டான பரிகாரத்தை செய்திருந்தால் விரலோடு முடிந்திருக்குமே என்றார். என்ன செய்ய வேண்டும்? யாரிடத்தில் நீ அந்த மீனை பறித்தாயோ அவனிடத்தில் போய் நீ அதற்குண்டான மன்னிப்பை கேள். ஓடோடி போனேன், அவனுடைய காலில் விழுந்து அவனுக்கு மன்னிப்பு கேட்டேன். அந்த ரிவாயத்தில் இப்படி வருகிறது, கப்பல் துரிஜை, அவனது காலை மோந்தேன், முத்தமிட்டேன். அன்பான சகோதரர்களே, சொல்கிறார்கள், அவன் முத்தமிட்டு கெஞ்சுகிறான், என்னை மன்னித்துக் கொள், என்னை மன்னித்துக் கொள். அவனுக்கு மறந்து விட்டது கதை. நான் ஆரம்பத்தில் சொன்னோமா இல்லையா, அநியாயம் செய்யப்பட்டவன் கூட மறந்திருக்கலாம், அல்லாஹ் மறப்பதில்லை, அல்லாஹ் மறப்பதில்லை. அந்த உரிமையை வாங்கி கொடுப்பேன் என்று அவன் பொறுப்படுத்திருக்கிறான். நீதிமன்றங்கள் கேச தள்ளுபடி செய்யும். அல்லாஹு தஆலா ஒரு நாளும் அநியாயமாக அவனிடத்தில் செய்யப்படக்கூடிய முறைப்பாட்டு கேசுகளை தள்ளுபடி செய்வதில்லை. என்ன நடந்தது? இல்லை, அன்று ஒரு நாள் நீ மீன்பிடித்து வந்தாய், கதையெல்லாம் சொல்கிறார். அவருக்கு பழைய காலம் ஞாபகத்துக்கு வருகிறது. நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்றார். இந்த அதாவது அநியாயம் செய்த இந்த வாலிபன் கேட்டான், நான் அன்று உன்னிடத்தில் உன்னை தள்ளும் பொழுது நீ ஏதாவது எனக்கு எதிராக பதுவா செய்தாயா? அவன் சொன்னான், நான் பதுவா எதுவும் செய்யல, என்னிடத்தில் அந்த பழக்கமும் இல்லை. ஆனால் நீ என்னை தள்ளிவிடும் பொழுது எனது மனசிலே ஒரு எண்ணம் வந்தது. சொன்னோம், எப்படி நினைக்கிறானோ அப்படியே அல்லாஹ் கொடுப்பான். என்னுடைய மனசிலே ஒரு எண்ணம் வந்தது, யா அல்லாஹ், இவன் என்னை விட சக்தி உள்ளவனாக இருக்கிறான். இப்பொழுது நான் பலவீனமானவன், இவன் வாலிபனாக இருக்கிறான், சக்தியோடு இருக்கிறான். அந்த பலத்தை பயன்படுத்தி என்னை தள்ளிவிட்டு கீழே விழுத்தாட்டி விட்டு மீனை பறித்துக் கொண்டு செல்கிறான். ஒரு நாள் வர வேண்டும், யா அல்லாஹ், உன்னுடைய சக்தியை பயன்படுத்தி எனது காலில் நீ அவனை தள்ள வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்தது என்றார். அன்பான சகோதரர்களே, நாம் நிறைய விழுகிறோம் என்றால், எனது பொருளாதாரத்தில் விழுகிறேன், எனது இதர விடயங்களில் அந்தஸ்துகளில் விழுகிறேன் என்றால், எங்கோ ஒருவனை விழுத்தாட்டி இருக்கிறேன். அல்லாஹு தஆலா அநியாயக்காரன் அல்ல. வமா ரப்புக பிதல்லாமின் லில் அபீத், வேத வாக்கு, அடியார்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்வதே இல்லை. அநியாயம் செய்தால் அந்த அநியாயத்துக்கு ஏற்ற விதத்தில் அல்லாஹ் அடியார்களுக்கு அநியாயம் செய்கிறான். அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, அதனால் பயப்பட வேண்டிய ஒரு பாடம் தான் அநியாயத்துடைய பாடம். அஞ்சுவோம். முதலாவது இதற்கு செய்ய வேண்டிய தௌபா, குறிப்பிட்ட நபர்களை நெருங்கி அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்பதுதான். இதற்கு ஹஜ் செய்வது, உம்ரா செய்வது, சதகா கொடுப்பது எதுவுமே செல்லுபடியாகாது. கொடுத்தால் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்வோம், அநியாயம் செய்யப்பட்டவனை ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு நிறைய ஏழைகளுக்கு சதகா கொடுக்கிறார், நிறைய குமர்களை கட்டி கொடுக்கிறார், ஹஜ்ஜுகள் செய்கிறார், உம்ராக்கள் செய்கிறார் என்றால், இது இவர் செய்தாலும் அவர் சார்பாக செய்கிறார். கயாமத்துடைய நாளையில் அங்கு தீனார்களோ திருகங்களோ பணமோ சல்லியோ தாளோ நகையோ கிடையாது, அங்கு வருவான் இந்த அநியாயக்காரன். இவனுக்கு உலகத்தில் மறந்திருக்கும், கயாமத்தில் அல்லாஹ் ஞாபகப்படுத்துவான், உனக்கு அநியாயம் செய்தவன் வந்திருக்கிறான், நிறைய நன்மைகளோடு வந்திருக்கிறான், நீ நரகம் செல்ல தகுதியான நிலையில் வந்திருக்கிறாய், உன்னுடைய அநியாயத்துக்குண்டான நீதத்தை இப்பொழுது நீ என்னிடத்தில் கேள் என்று அவனுக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்துவான். அவன் கேட்பான். ஹதீஸ் சொல்கிறது, அவனுடைய நன்மையில் இருந்து ஒவ்வொன்றாக எடுத்து 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 இவனுக்கு கொடுக்கப்படும். இன்னும் அநியாயங்களுக்கு இவன் கப்ப, நாம் கேட்பது போல, ஏதோ எனக்கு செய்யப்பட்ட இந்த மான, அதாவது சீகமான காரியத்துக்கு இத்தனை லட்சம் தர வேண்டும் என்று கேட்பது போல, அந்த அநியாயம் செய்யப்பட்டவன் அவனுக்கு சொர்க்கம் செல்வதற்கு தேவையான அவ்வளவையும் கேட்பான். கேட்டு கேட்டு அநியாயம் செய்தவனிடத்தில் நன்மைகள் முடிந்து போனால் அல்லாஹு தாலா சொல்லுவான், அவன் தருவதற்கு எதுவும் இல்லை, உன்னிடத்தில் இருக்கும் பாவங்களை தூக்கி அவனுக்கு கொடு என்பான். இதுதான் நியாயமான தீர்ப்பு. அன்பானவர்களே, இந்த தீர்ப்புக்கு முன்னால் நானும் நீங்களும் மாட்டிவிடக் கூடாது என்றால் அல்லாஹு தாலா அடியினை நண்பர்களை பாதுகாக்க வேண்டும். பிரதானமாக நாம் அந்த குறிப்பிட்ட நபர்களிடத்திலே கேட்போம், மன்னிப்பு கேட்போம், தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று வாயால் சொல்லுவோம். அல்லாஹு தாலா நம் அனைவர்களுடைய வாழ்க்கையிலும் அவன் விரும்பக்கூடிய நல்ல மக்களாக, நல்ல நல்ல சிந்தனை உள்ளவர்களாக, பிறர் நலம் பேணி வாழக்கூடிய நல்ல மனப்பாங்கோடு வாழ்ந்து மறைய தோஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களையும் நம் அனைவர்களுடைய அதாவது கடைசி முடிவையும் நல்ல முடிவாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நம்மை விட்டு பிரிந்து மறைந்து இன்று உன்னிடத்திலே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நமது பெற்றார்கள், உற்றார்கள், ஊரார்கள், நமது ஊரை வழிநடாத்திய நல்ல மக்கள், இந்த இந்த நாட்டை வழிநடத்திய முஸ்லிம் நல்ல அரசியல்வாதிகள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தவருடைய கபர்களை, அவர்களுடைய மன்னரைகளை பொன்னரையாக ஆக்கியருள்வாயாக. வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல் லில் கௌனி வ குல் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீ